நல்ல பிதாவே ராஜா, அந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் காத்திருக்கோம். தேவரே, நீர் எப்பொழுதும் போல இன்றைக்கும் எங்களோடு பேசுங்க ராஜா. அப்பா, எங்கள் செவிகள் திறந்திருக்கட்டும், எங்கள் இருதயம் திறந்திருக்கட்டும். நல்ல நிலத்தில் விதைந்த விதைய போல ராஜா, உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே எங்களுக்குள்ள வேரூன்றி போய் கனி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களோட பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு, தாய் மறந்தாலும், ஈவன் இஃப் மதர் ஃபர்கெட்ஸ். தேவ பிள்ளைகளே, இது சாத்தியமே இல்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பது சாத்தியம் இல்லாத காரியம். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா, ஏசாயா 49:14 வசனத்துல இஸ்ரவேலர்கள் அழுது புலம்புறாங்க. அவங்க அழுது புலம்புறது என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தர் எங்களை மறந்தார். இன்றைக்கு நிறைய பேர் இதை சொல்லணும்னாலும் ப்ராபப்ளி நம்ம மனசுல நினைச்சு கொண்டிருக்கோம், கர்த்தர் என்னை கைவிட்டாருங்க, கர்த்தர் என்ன மறந்துட்டார். முக்கியமா இந்த சூழ்நிலையில என்னடா ஆண்டவர் பண்றேன்னு சொன்னாரே, ஆண்டவர் பண்ணலையே, ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நடைபெறலையே, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு அநேகர் இஸ்ரவேலர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார். ஆனா அடுத்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, 15 வசனத்துல அவர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறக்க சாத்தியமா, மறக்க வாய்ப்பே இல்லைங்க. அப்படி தாய் தன் பிள்ளைய மறக்க முடியாது, ஆனா அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதனால தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீங்க கர்த்தர் மறந்துட்டாரா, கர்த்தர் கைவிட்டாரா நீங்க யோசிச்சுக்கொண்டா, கர்த்தர் சொல்ற தாய் மறக்க சாத்தியம் இல்லை, ஆனால் தாய் மறந்து போனாலும் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். உள்ளங்கையில கர்த்தர் வளர்ந்திருக்கிற உன்னுடைய திட்டங்கள், உனக்கான ஆசீர்வாதங்கள், உனக்கான எதிர்காலத்தை ஆண்டவர் மறக்கவில்லை, அவர் கைவிடவில்லை. நிச்சயமாக தாய் மறந்தாலும், மனிதர் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உன் நண்பர்களோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளையோ, யார் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் நிச்சயமாக நமக்கான காரியங்களை செய்து முடிப்பார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த மதர்ஸ் டேனால இந்த அம்மாவின் காரியத்தை குறித்து பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது தகப்பனின் அன்பை குறித்து பார்க்குறோம். ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவின் அன்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான அன்பு. ஆண்டவர் நமக்கு ஒரு அம்மாவின் அன்பையும் கொடுத்துருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 49 அதிகாரத்தில் இஸ்ரவேல் எல்லாம் அந்த அடிமைத்தனத்துலேருந்து திரும்பங்கிற ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ சில நேரத்தில் இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே கைவிட்டீங்களா, ஆண்டவரே மறந்துட்டீங்களா அப்படின்னு சந்தேகத்தில் கேட்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வி தான் ஆண்டவர் கைவிட்டாரா மறந்துட்டா, a question, a question in doubt, சந்தேகத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற பதில் எப்படின்னா, ஆண்டவர் கொடுக்குற பதிலை நம்ம வாசிப்போம். 15 வசனம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. தேவ பிள்ளையே, இந்த பதில் ரொம்ப அருமையான பதில். ஃபர்ஸ்ட் கேள்வி, கர்த்தர் மறந்துட்டாரா, கர்த்தர் கைவிட்டாரா? அப்ப அப்படி கேள்வி கேட்கிற உங்களுக்கு நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கான பதில சொல்றார், இப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்லை. அதாவது தாய் தன் பிள்ளைய மறக்க வாய்ப்பே இல்லை, அந்த வாய்ப்பே இல்லாத விஷயம் நடந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சந்தேகத்திலையோ பயத்திலையோ நீங்க இருந்தா, இந்த மதர்ஸ் டேக்கு அம்மா உங்க அம்மா பக்கத்துல இருந்தா திரும்பி பாருங்க, அந்த அம்மா மறப்பாங்களா? மறக்க சான்ஸ் இல்லை. தூக்கத்துல கூட எந்திரிச்சு நம்மளை பத்தியே யோசிச்சுருப்பாங்க. நம்ம தூங்கினாலும் அநேக நேரத்துல அம்மாக்கள் பக்கத்துல வந்து நம்மளுக்கு தடவி கொடுப்பாங்க, நம்மள மறக்கவே மாட்டாங்க. எங்க இருந்தாலும் கரெக்டா வேலைக்கு வேலைக்கு நம்மளுக்கு போன் அடிச்சு பேசுது அம்மா. வசனம் சொல்லுது, அந்த அம்மா மறக்க வாய்ப்பு இல்லை, அவங்க மறிக்கிற வரைக்கும் அவங்க மறக்க வாய்ப்பு இல்லை. அப்படி அவங்க மறந்தா கூட ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மறப்பதில்லை. தேவ பிள்ளைகளே, இதை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் குடும்பங்களை பிரிஞ்சிருக்கிறீங்க, அநேகர் தனிப்பட்டு இருக்கிறீங்க, அநேகர் வந்து உங்கள் துக்கத்தில் தனிமையில் நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை மறக்க வாய்ப்பே இல்லை, அது மட்டும் இல்லை உனக்கு நான் சொன்ன காரியங்களையும் மறக்க வாய்ப்பே இல்லை. இதோ உன்னை உள்ளங்கையில் வளர்ந்திருக்கிறேன், உன் மதில்கள் என் முன்னாடி இது. ஸோ அம்மா பண்ண முடியாத அடுத்த விஷயம் என்னென்னா, கையில் வரைய முடியாது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளங்கையிலேயே மறைஞ்சிருக்கிற உன் மதில்கள் என் முன்னாடி. தேவ பிள்ளைகளை, இந்த அம்மாவை குறித்து பார்த்து பார்க்கும்போது சில மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் குறித்து இந்த அம்மாவை குறித்து சொல்கிறாங்க. அதாவது உலகத்திலேயே இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஒரு ஐக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு தான். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் இந்த அம்மாக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா இந்த அம்மா வந்து முக்கியமாக வந்து இந்த பிள்ளைகளை வயிற்றில் வைத்து கொண்டிருக்கும் போது இவங்க மூலியமாக தான் உணவு போது ஒரு கெமிக்கல் உள்ளே கொண்டு ஃபார்ம் ஆனால் அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் இருக்கிற அன்பு ஆல்ரெடி உள்ள கெமிக்கலையும் மெடிக்கலையும் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு பால் கொடுக்கும் தாய். இந்த பிள்ளைகளுக்கு நிறைய வந்து தாய்மார்கள் நர்ஸ் பண்றாங்க. பால் கொடுக்கற தாய்க்கு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பிசிக்கல் பாண்டிங் இருக்குன்னா, அந்த பிள்ளை பசியா இருக்குது, அந்த பிள்ளைக்கான எப்போ பால் கொடுக்கணும்ன்ற ஆட்டோமேட்டிக்கா இந்த தாய்க்கு தெரியுமா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். அது மட்டும் இல்ல, இமோஷனல் பாண்ட். அந்த பிள்ளை எப்போ கவலைப்படுது, அந்த பிள்ளை எப்போ வந்து ஃபீலிங், அந்த பிள்ளை நல்லா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அம்மாக்கள் வந்து திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க, என்னப்பா நல்லா இருக்கிறியா, கொஞ்சம் எனக்கு நீ நல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் அடிப்பாங்க, கேட்பாங்க நம்ம முகத்தை பார்த்து. ஒரு இமோஷனல் பாண்ட் அந்த தாய்க்குள்ள, அப்படி தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்குது தேவ பிள்ளைகளை. அப்போது ஒரு மதருக்கும் ஒரு அம்மாக்கும் ஒரு பிள்ளைக்கு இருக்கிற ஸ்ட்ராங் பாண்ட் அப்படி இருக்கான். ஹீப்ரூ யூனிவர்சிட்டியில் மாஷா அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். She selected 46 mothers. 46 அம்மாக்களை செலக்ட் பண்ணி, இந்த 46 அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையை பார்த்து ஒரு 5 hours to 70 மணி நேரம் ஆகுது. இந்த அம்மாக்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்காங்க, அதாவது பால் கொடுக்குற அம்மாக்கள். இவங்களை செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்களா, சில நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, கண்களை மூடி ஒரு ரூமில் விட்டு 3 பிள்ளைகளை வைத்து, அந்த 3 பிள்ளைகள் எந்த பிள்ளை அவங்க பிள்ளை அப்படின்னு அவங்க கண்ணை மூடியே அவங்க அந்த பிள்ளைகளை தொட்டு பார்த்து செலக்ட் பண்ணணும். இதான் அவங்க சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 76 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்குது அவங்க குழந்தை பிறந்து பால் கொடுத்து. தேவ பிள்ளைகளை அந்த ரிசர்ச் சொல்லுது, கிட்டத்தட்ட 70% மேலே எல்லா அம்மாக்களும் அந்த பிள்ளைய கரெக்டாக செலக்ட் பண்ணலாம். கண்ணை மூடினாலும் எந்த பிள்ளைன்னு கரெக்டாக செலக்ட் பண்ணலாம். ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த பிள்ளை மேலே இருக்கிற ஒரு இமோஷனல் பாண்ட், அந்த பிள்ளைய தொடும்போது அந்த பிள்ளையின் சுவாசம், அந்த பிள்ளையின் பிரெத்து, அந்த ஸ்மெல்லை மேலே இருக்கிற ஸ்மெல்லு, அந்த பிள்ளை யார் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக தெரியுமா. அப்படி அந்த அம்மா கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க தேவ பிள்ளைகளை. இந்த அம்மாக்கள் கண்டுபிடிக்கும் போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ 1000 கோடிக்கணக்கான கூட்டத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்முடைய அம்மா மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர், அவர் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரால் உங்களை கண்டுபிடிக்க முடியும், அவர் உங்களை மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க. அதனால் தேவ பிள்ளைகளை சிலர் யோசிக்காதீங்க, இவ்வளோ பேருக்கு கஷ்டம், இவ்வளோ பேருக்கு நெருக்கம், இதன் மத்தியில் ஆண்டவர் என் தேவையை சந்திப்பாரா, இதன் மத்தியில் ஆண்டவர் என்ன பார்த்துக்கொள்வார்னா கவலையே படாதீங்க. வசனம் சொல்லுது, ஆண்டவர் கையில் நம் வரைந்திருக்கிறோம், ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை மறக்க வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க. அம்மாவுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கும் ஆண்டவருக்கு ஒப்பிட்டு, அப்போ ஆண்டவர் எப்படியாக ஒரு தாயை போல தாய்க்கும் மேலாக நம்மளை பார்த்து கொள்ள போறார். ஸோ டைட்டில் வந்து தாய் மறந்தாலும். அப்போ முதலாவது தேவ பிள்ளைகளே, தாயோட முதல் கேரக்டரிஸ்டிக் என்ன, அம்மாவோட முதல் குணாதிசயம், மதர்ஸ் கேரக்டரிஸ்டிக். அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஜாப் இஸ் டு ஃபீட், நம்மை போஷிப்பதே அம்மாவுக்கு முதலாவது வேலை. தேவ பிள்ளைகளே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்றைக்காவது போய் அம்மா கிட்டே நம்ம பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மா பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு டைமு பிள்ளைகளை கூப்பிட்டு, ஏ டைம் ஆச்சு சாப்பிட்டியா, ஏ டைம் ஆச்சு சாப்பிட்டியா, டைம் அதை சாப்பிடு, நம்ம இல்லைம்மா ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை நீ காலைல சாப்பிட்டு இத்தனை மணி நேரம் வச்சு உனக்கு பசிக்கும் இப்போ சாப்பிட்டுப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா சிலெல்லாம் உங்கள் வீட்டில் சோறு ஊட்டி பழக்கம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளை போதும் போதும்னாலும் வாயிலேருந்து வெளில கொட்டுற அளவுக்கு நம்மளுக்கு ஊட்டினே இருப்பாங்க. அதில் வேற பார்த்தீங்கன்னா மிச்சம் என்னன்னா, இது யானை போலம் குதிரை போலம் இப்படிலாம் சொல்லி பிள்ளைங்களாம் ஓட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வேலையே என்னன்னா ஃபீட் பண்ணுறதா, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியா, வேலைக்கு வேலை. எத்தனை தடவை போய் நம்ம அம்மா, அம்மா லஞ்ச் பண்ணியா, அம்மா நைட்டு டின்னர் பண்ணியா, அம்மா எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கட்டினா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் வேலைக்கு ஆஃபீஸ் போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் காலையில் இருந்துச்சோன்னா அம்மாவோட முதல் வேலைனா டிஃபன் பாக்ஸ் ரெடியாக இருக்கும். அம்மாவோட முதல் குணாதிசயம் என்னென்னா போஷிப்பது. தேவ பிள்ளைகளே இப்போ உலக பிரகாரமான அம்மாவுக்கு டைமுக்கு டைம் போஷிக்கணும், டைமுக்கு டைம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு உலக பிரகாரமான அம்மாவுக்கு தெரிந்தால் நம்மை படைத்த பெரிய அம்மாவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரோட குணாதிசயமே ஹி நோஸ் டு ப்ரொவைட், ஹி நோஸ் டு ஃபீட். தேவ பிள்ளைகளை வசனம் சொல்லுதுல, அதாவது தகப்பன் இடத்துல போய் மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானா, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பானா. பொல்லாதவர்களாகிய உங்களுக்கே உங்க பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும்னு தெரியும் போது பரமபிதா நமக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் தேவ பிள்ளைகளை. அப்போ இந்த கொரோனா லாக்டவுன் மத்தியில இந்த ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு சந்தேகம் இருந்தா, இந்த லாக்டவுன் மத்தியில எப்படி நான் போஷிக்கப்படுவேன் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவருடைய குணாதிசயம், அவருடைய முக்கியமான முதல் வேலையே அவர் பிள்ளைகளை அவர் போஷிப்பது. தேவ பிள்ளைகளை 40 வருஷமாக இஸ்ரவேலர்கள் சுற்றி திரிந்தார்கள். தேவ பிள்ளைகளை 40 வருஷமும் அவர்களை பசி இல்லாதபடி ஆண்டவர் மன்னாவை கொண்டு வனாந்திரத்துல தேவ பிள்ளைகளை நம்ம முக்கியமான வனாந்திரம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எங்கேயுமே சாப்பாடு கிடையாது. இன்னைக்காவது நம்மளுக்கு லாக்டவுன் ஆனா ஒரு டைமுக்கு கடையை திறக்கிற தேவ பிள்ளைகளை வனாந்திரத்துல நோ ப்ரொவிஷன் ஷாப், நோ நீல் கிரீஸு, நோ சூப்பர் மார்க்கெட்டு, நோ அண்ணாச்சி பொட்டி கடை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? வீட்டுக்கு யாரோ ஸ்விக்கி வந்து டெலிவர் பண்ண 40 வருஷமா சுற்றி இந்த இடத்துல ஆண்டவர் வேலா வேலை போஷித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்றாரு, அவருடைய வேலையை போஷிக்கிற வேலை, தாயுடைய வேலையும் அதுதான். ஆண்டவர் நம்ம இந்த லாக்டவுன்ல நிச்சயமாக வேலா வேலை போஷிப்பார். ஒரு குறையும் இல்லாம ஆண்டவர் நம்மை பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை போஷிக்க மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை போஷிக்க மறக்க மாட்டார். ரெண்டாவது குணாதிசயம், the Lord's character is to take care. He takes care. First, he feeds us. Second, he takes care. அம்மாவோட குணாதிசயம் என்ன? அம்மாவோட குணாதிசயம் நம்மளை பார்த்து கொள்ற வேலை, கேர் எடுத்துப்பாங்க. அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை கவர் பண்ற வேலை, நம்மளை க்ளோத் பண்ற வேலை. முக்கியமா பார்த்தீங்கன்னா சிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வியாதினா பக்கத்துலேயே உட்காந்து வேலை வேலைக்கு மாத்திரை கொடுத்து டாக்டர் ஈஸியாக சொல்லுவாருங்க. நம்ம போய் என்ன பண்ணுவாங்கப்பாப்பா, 4 மணி நேரத்துக்கு நீ மாத்திரை கொடுக்கணும், நான் மாத்திரை போடணும், சிரப்பு குடிக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்மளும் சிக்கல அதெல்லாம் என்ன பண்ணுவோம், மாத்திரையை போட்டு நம்ம பாட்டு 4 மணி நேரத்துக்கு தூங்கிடுவோம். ஆனால் அம்மா இல்லை, தாய் தூங்க மாட்டாங்க, பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க, அவங்க தூங்க மாட்டாங்க. 4 மணி நேரத்துக்கு நம்மளை எழுப்பி என்ன பண்ணுவாங்க, அப்படியே தண்ணியை வாயில் ஊற்றி பெட்டிலேயே மாத்திரையை போட்டு அப்படியே படுக்க வச்சு தடவி கொடுத்து டேக்ஸ் கேர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, எங்கள் அம்மா இன்னைக்கு உயிரோட இல்லை, ஆனால் நான் இப்படி போனேன் வெளிலப்பா தலையை முடினியா, செஸ்டை கவர் பண்ணியா, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அதிகமாக கோல்டு பிடிக்கும். எங்கே போனால் கூட பார்த்தீங்கன்னா 2 dress எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளே நமக்கு எதிர்காலத்தில் என்ன தேவை, எந்த நேரத்துக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் டைமுக்கு டைமுக்கு எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வாங்க. தேவ பிள்ளை அந்த தாயின் பாசத்தை பார்க்கும்போது இனி ஆண்டவர் சொல்றாரு, அதை விட அதிகமான பாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்மளுக்கு வியாதி வந்துருமோ, எனக்கு வலி இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, எனக்கு இந்த டாக்டர் இதை சொல்லிட்டாங்களே அப்படின்னு வியாதிலையோ அடுத்த வேலை என்ன நடக்குமோ அப்படின்னு கஷ்டப்படுற உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய குணாதிசயமே என்ன தெரியுமா, நம்மளை பார்த்து கொள்வதுதான். தாய் எப்படி நம்மளை பார்த்து கொள்ளுகிறாங்களோ ஆண்டவர் அந்த மாதிரி. ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ். ஃபஸ்ட்டு ஃபீட்ஸ் அஸ், செகண்டு டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ். இன்றைக்கு நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். வசனம் சொல்லுதுங்க, சங்கீதம் 91 அவர் தேவ தூதர்களை கொண்டு நம்ம பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் நம்மளை கையில் ஏந்தி போகலாம். அப்படியாக அவ்வளோ கேர்ஃபுல், பாதம் பட்டக்கூடாது. இன்னைக்கு நம்ம லைஃபே என்ன ஆகிட போதும்னு பயப்படுறீங்க தேவ பிள்ளைகளே, பாதம் படாதபடி ஆண்டவர் என்ன பண்ணார், தேவ தூதர்கள் தாங்கி கொண்டு போறோம். ஒரு விதவை குறித்து வாஸ்டர்ஸ், ஸ்காட்லாண்டில் ஒரு விதவை கணவனையர் வந்து சிறு பிள்ளையோட சிறு கை குழந்தையோட இருந்தாங்க. உண்மை கதை, அவங்க கையில் காசு இல்லை. அப்போது கடன் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் 10 mile தூரத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போகிறாங்க. அப்போ நிறைய பேர் வேணாம் வேணாம் பனி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போயிட்டாங்க அந்த கிராமத்துலேருந்து. அப்போது கொஞ்ச நாள் ஆச்சு, ஆனால் அந்த கிராமத்தில் அந்த மூப்பர்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் அறிவு வச்சு, இல்லை அந்த இன்னும் நம்ம விட்டுட்டுமே, அந்த தனியாக அந்த ஒரு லேடி போகிறதுக்கு, அந்த சகோதரி போகிறதுக்கு, அந்த ஸ்திரீயை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு 10 பேர் அந்த விதவியை தேடியும் அந்த பிள்ளையும் தேடி போகிறாங்க. போய் பார்த்தா பனி, பயங்கரமான பனி, இவங்களாலே போக முடியல. போய் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே அந்த ஸ்திரீயானவள் கீழே விழுந்து கிடக்கிறாள். என்னன்னு பார்த்தா அந்த ஐஸில் விரைச்சி போய் மறிச்சு போயிருக்கிறாங்க. ஏன் இப்படி கொடுக்குறாங்க, அவங்க துணி அவங்க கோட்டெல்லாம் எங்கேன்னு பார்த்தா அந்த கோட்டில் அந்த குழந்தையை சுற்றி வச்சு, ஒரு கல்லு கீழே அந்த குழந்தைய, ஒரு பாறை கீழே கல்லு கீழே அந்த குழந்தைய பத்திரமா அந்த கோட்டில் சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருக்கிற துணியெல்லாம் அந்த குழந்தைய கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த ஐஸ் ஃப்ரீஸில் இறந்து விட்டார்கள். அந்த பிள்ளை பத்திரமா இருந்தான். தேவப்பிள்ளைகளே அந்த தாய்க்கு தனக்கே இல்லைனாலும் பிள்ளையை பிள்ளைக்கு கொடுத்து காப்பாற்றுறவள் தான் தாய். தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள்லாம் சாப்பிட்றோம், என் கணவர் கூட சாப்பிடுவாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி சில நேரத்தில் அந்த அம்மா சில நேரத்தில் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிள்ளைக்கு இருக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதெல்லாம் அவரோட சில நேரத்தில் தண்ணி குடிச்சிட்டு கூட பார்த்துருவாங்க, ஏன்னா முதல்ல பிள்ளைகளுக்கு இருக்கா. தேவ பிள்ளைகளே உலக பிரகாரமான தாய் அப்படியாக நம்மளை பார்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவரும் முதல்ல என் பிள்ளைக்கு இருக்கா, என் பிள்ளை தேவை சந்திக்கப்படுதா, என் பிள்ளை என் தேவையை நான் பாதுகாத்து விட்டு அந்த பிள்ளைக்கான கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளேன். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையில் ஆண்டவர் அதை தானே செஞ்சாங்க. நமக்கான பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார், உன்னை நான் பார்த்து கொள்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தாய் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. தேவபிள்ள இதை பார்த்து கொண்டிருக்க இந்த சாமன் நீ கேட்டும் போது இந்த ஒரு ஒரு கவியை நான் பாட விரும்புறேன். இந்த தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஜீசஸ் நான் எழுதின ஒரு பாட்டு ஆண்டவர் அன்பை குறித்து. நீங்க இந்த பாடலை கேளுங்க, அப்படியே வார்த்தை கேட்டுட்டு இந்த பாடலை கேளுங்க. ஜீசஸ் ஓ எஸ் ஃபாதர் லார்ட் ஜீசஸ்.
தாய் மறந்தாலும் நான் மறவேறின்றி, தந்தை தள்ளினாலும் தள்ளாட விட மாட்டி. தாய் மறந்தாலும் நான் மறவேறின்றி, தந்தை தள்ளினாலும் தள்ளாட விட மாட்டி. இன்பத்துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பேன். இன்பத்துன்பத்திலும் தொல்லை கஷ்டங்களிலும் இருளின் பாதையிலும் என்னோடே இருப்பே. என்னை சு என்னோடு, என்னை சு என்னோடு என்றும்
சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்.
என்னை சு என்னோடு, என்னை சு என்னோடு என்றும்.
மூணாவது குணாதிசயம், இந்த அம்மாவின் அன்பு மாறுவதே இல்லை. The love of the mother never changes. அதே போல தான் ஆண்டவர் அன்பு, அவர் அன்பு மாறுவதே இல்லை. பாருங்களேன், இந்த அன்பு ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கு இருக்கிற அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அன்புங்க. அதாவது அப்பா திட்டினாலும் அப்பா போடான்னு சொல்லிட்டாலும் அம்மா வந்து அப்படியே தனியாக நம்மளை கவனிப்பாங்க. இந்த அன்பு பாருங்க ஏன் மாறுவது இல்லைன்னா, சின்ன வயசுல பிறக்கும் போது என்ன அன்பு இருந்ததோ, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த குழந்தை கருப்போ சிவப்போ அவங்க எதிர்பார்த்தது, பையனை எதிர்பார்த்து பொண்ணு பிறந்ததோ, பொண்ணு எதிர்பார்த்து பையன் பிறந்தாலும் சரி, குள்ளமோ வெள்ளையோ இல்லை, கண்ணு பெருசாகுதோ மூக்கு சின்னதாகுதோ, கால் பெருசாகுதோ கை பெருசாகுதோ, அதை பற்றிலாம் அந்த அம்மா கவலை இல்லை. அந்த பிள்ளை எப்படி பிறந்ததுனால அந்த பிள்ளையை நேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த பிள்ளை வளருது, அந்த பிள்ளை வளர்ந்த பிறகும் அந்த அம்மா அதே நேசம் இருக்குது. அந்த பிள்ளை வளர்ந்து கல்யாணம் ஆனாலும் அந்த அம்மாவோட பாசம் வந்து குறையல. இப்போ அந்த பிள்ளையோட மனைவி வேணாலும் வெறுப்பு வருது, இல்லை அந்த பிள்ளையோட கடமை. ஏன்னா இந்த அம்மாவின் அன்பு மாறுவதே இல்லை. அவங்க வயசா எவ்வளோ வயசானா கூட அந்த பிள்ளை இன்னும் என் பிள்ளை அப்படின்வாங்க, என் செல்லம் அப்படின்வாங்க. சின்ன பையன் வாங்க, அவருக்கு ஆயிருக்கும் 60 வயசு, இந்த அம்மாவுக்கு இருக்கும் 80 வயசு 85 வயசு, இன்னும் என் பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாதனும். ஏன்னா அந்த அன்பு மாறுவதில், என்ன நாட்கள் ஆனாலும் என்ன வயசானாலும் பிள்ளையின் பருவம் மாறினாலும் பிள்ளையின் குணாதிசயங்கள் மாறினாலும் பிள்ளை அம்மா விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அந்த அம்மா பிள்ளை மேல வைத்திருக்கிற அன்பு மாறுவதே இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ இடத்துல அம்மா அப்பாக்கெல்லாம் அம்மா பிரிஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் வேற லொக்கேஷன்ல, ஆனாலும் அந்த பிள்ளைகளை மறந்தாலும் இவங்க என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை. எங்க அம்மாவும் அப்படிதான், எனக்காக ஜோம் பண்ணே இருந்தாங்க, என் பிள்ளை மாறும், என் பிள்ளை மாறும். இந்த அம்மாவின் அன்பு மாறுவதே இல்லைங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த 49 வசனம் அதிகாரம் 16 வசனத்துல, உள்ளங்கையில நான் எழுதியிருக்கிறேன். நீங்க யாத்ராகமத்தின் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா, ஆசாரியர்களை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்களுடைய வஸ்திரத்துல அந்த கேடகத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த யூதாவின் கோத்திரங்கள் பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கோம். வாசிப்போம் யாத்ராகமம் 28:12. ஆரோன் கத்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேலின் புத்திரனின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியாக கற்களாக வைக்க கடவாய். பாருங்களா தேவ பிள்ளைகளை, அந்த இஸ்ரவேல கோத்திரத்தோட பேரெல்லாம் எழுதப்பட்டிருந்தான். இப்போ இந்த 49வது வசனம் அதிகாரம் 16வது வசனம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாக அவங்களாம் தோள் பட்டையில அந்த கல் மேலே எழுந்தாங்க, அவங்களெல்லாம் கையிலே எழுதிச்சிருக்கேன். தேவ பிள்ளைகளோட அம்மா அவன் அன்பு எப்படி ஒரு பிள்ளைக்கு எந்த பருவம் வந்தாலும் மாறுவதில்லையோ, தேவப்பிள்ளைகள் அப்படிதான் ஆண்டவருக்கும் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு மாறாத அன்பு. அது முக்கியமான குணாதிசயம், மாறாத அன்பு. நம்ம என்னதான் ஆண்டவரோட இன்னைக்கு இருந்தாலும், அந்த அம்மா வேண்டான்னு விட்டு வந்தாலும் அந்த அம்மா நம்ம மேலே வைத்திருக்கிற நேசம்தான். அது 5 வயசு பிள்ளையாக இருக்கட்டும், 70 வயசு பிள்ளையாக இருக்கட்டும், அம்மாவின் அன்பு மாறுவதில்லை. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் நீ ஆண்டவர் வைத்த அன்பு குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உன் மேலே வைத்திருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையல. உன்னை நீ பிறந்த நாள் முதல் உன்னை உருவாவதற்கு முன்னாடியே, தாயின் கருவதில் நீ தோன்றுவதற்கு முன்னாடியே உன்னை குறித்து மேலான திட்டங்களை வைத்திருக்கனால அந்த நாள்லேருந்து இந்த நாள் முதல் கர்த்தர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை வழிங்க நம்ம தவறி போயிருப்போம், அம்மாக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்போம், அம்மா கிட்ட இருந்து காரியங்களை மறைத்திருக்க ட்ரை பண்ணியிருப்போம், நம்ம இஷ்டப்படி அம்மா பிரியம் இல்லாம நம்ம இஷ்டப்படி செய்திருப்போம், ஆனாலும் அன்பு மாறுவதில். தேவப்பிள்ளைகளுக்கு முக்கியமான குண அதிசயம், இந்த மதர்ஸ் டேல நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அம்மாக்களை பார்க்கும்போது அந்த அம்மாவின் அன்பு எப்படி மாறுவதில்லையோ பிதாவின் அன்பு நம்ம மேல மாறுதில்லை. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்கள் பிள்ளைகள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கோவப்படுவாங்க எல்லாம் ஓகே, ஆனா அந்த பிள்ளையை குறிச்சு வேலை வெளில இருக்கிறவங்க ஏதாவது சொல்றா இந்த அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளையை பறிச்சு, அதாவது ஒரு அம்மாவுக்கு இருக்கிற கோபத்தை நீங்க டெஸ்ட் பண்ணோம், அவங்களோட மறுபக்கத்தை நீங்க பாக்குறேன்னா அம்மாக்களோட பிள்ளையை பத்தி ஏதாவது நீங்க சொல்லி பாருங்க அந்த அம்மா கிட்ட. அது எவ்வளோ மோசமான பிள்ளையா இருக்கட்டும், அக்யூஸ்டா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தப்பு பண்ற பிள்ளையா இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட அந்த பிள்ளைய பத்தி சொன்னா அந்த அம்மாவுக்கு கோபம் வரும் பாருங்க. அப்படி பிள்ளை அப்படியாக நம்ம ஆண்டவருக்கும் அவர் பிள்ளைகளான நம்ம குறித்து எல்லாம்னு சொன்னால் அவரும் கோவப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவரும் இந்த பிள்ளைங்க மேலே எந்த ஒரு கரையும் வரக்கூடாது என்று நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். கடைசியான குணாதிசயம், அவரிடத்துல நம்ம யாருமே பிரிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அம்மாவையும் பிள்ளைக்கு இருக்கிற பாண்டு, அது அந்த கற்பத்திலே உருவாகிற பாண்டு, அதை பிரிக்கவே முடியாத பாண்டு. அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளை வசனம் சொல்லுது. ரோமர் புத்தகம் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம், ஆண்டவரிடத்துலேருந்து நம்மளை எதுவானாலும் ஆண்டவரிடத்துலேருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. யார் வந்துட்டோம் இன்றைக்கி கொரோனாவில் உட்காந்து கொண்டிருக்கோம், இந்த கொரோனா மத்தியில் நம்ம அமர்ந்து கொண்டோம், ஆண்டவரிடத்துலேருந்து இது நம்மை பிரிக்கவே முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 36-39. சரியா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியினானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோம். தேவப்பிள்ளை அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், என்ன அருமையான வசனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் பஞ்சமோ நாசமோ மோசமோ சூழ்நிலையோ பசியோ பட்னியோ எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்காலமோ நிகழ்காலமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவர் அன்பை விட்டு நம்ம ஒண்ணுமே பிரிக்க முடியாதுங்க. தேவப்பிள்ளையிலே ரொம்ப முக்கியமான குணாதிசயம், இந்த அன்பு நம்ம அவர் மேல வைத்திருக்கிறதுனால பிரிக்க முடியாதுன்னு இல்லை, இந்த அன்பு அவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் பிரிக்க. என்ன வேணா வரட்டுமேங்க, அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவில் என்ன வேணா வரட்டும், ஆயினும் சண்டை வரட்டும், யார் வேணா பிரிக்க ட்ரை பண்ணட்டும், ஆனா அந்த அன்பு மாறாது, பிரிக்க முடியாத அன்பா. தேவப்பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்க அன்பா அப்படிதான். என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில என்ன வேணா நடத்துறோம், உலக்கம் வாட்டுமே, பஞ்சம் வரட்டும், பட்னி வரட்டும், கொரோனா வரட்டும், என்ன வேணா வரட்டும், ஆனா எதுவும் கத்தர் இடத்துல இருந்து நம்ம பிரிக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில நம்ம கூடுவதை வேணா பிரிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்தும் ஆண்டவர் ஐக்கியத்துல இருந்தும் ஆண்டவர் வார்த்தையை கேட்பதிலும் ஆண்டவர் அபிஷேகத்திலிருந்து நம்மளை யாருமே பிரிக்க முடியாது. அதுதான் வசனம், என்ன நடந்தாலும் கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. தெரியுமா, தாய் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. தேவப்பிள்ளை இந்த வசனம் ஆரம்பத்தில் நான் சொன்ன வசனம் தான், 49:15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையில் உன்னை மறைந்திருக்கிறேன். தேவப்பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. அது முக்கியமான விஷயம். அவர் வேலையை என்ன, அவர் குணாதிசயங்கள் முக்கியமானது என்ன, நம்மை போஷிப்பது, அடுத்தது நம்மை பார்த்து கொள்வது, நெக்ஸ்ட் அவர் குணாதிசயம் அவர் அன்பு மாறுவதில்லை, அடுத்தது அவர் கிட்ட நம்மளை யாருமே பிரிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே தாய் நம்மை மறக்க வாய்ப்பில்லை, அப்படியே தாய் மறந்தாலும் ஆண்டவர் நம்மளை மறக்க சாத்தியமே இல்லை. ஒரு அருமையான ஒரு தம்பதியரின் கதையை நான் வாசித்தேன். ஒரு 80 வயசு உள்ள ஒரு முதியவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் போனாராம். அவர் கையில் அடிபட்டிருந்து கையில் ஒரு பேண்டேஜ் இருந்து ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ண போனாராம். இப்போ காலையில் போனோன்னா ரொம்ப அவசரத்தில் காலையில் 8 மணிக்கெலாம் போய் அங்கே உடனே பண்ணோம் உடனே பண்ணோம்னா நர்ஸ் அப்போ தான் வந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லை எனக்கு உடனே பண்ணோம் நான் சீக்கிரமாக போனோம் அப்படின்னாராம். அப்போ அவங்க உட்கார வச்சுட்டு அவருடைய ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாராம், சொல்லுங்க ஐயா எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறீங்க, இல்லை நான் ஒரு ஹோமுக்கு போகணும் என் மனைவியை பார்க்கறதுக்கு. அப்படியா, ஏன் அவங்க ஹோமுக்கு போன மனைவி கிட்ட, இல்லை நான் போய் அவங்க கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், நாமளாக 9:30 நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படிங்களா, என்ன ஆச்சு அந்த ஹோமில் இருக்காங்க, என் மனைவிக்கு ஆல்சைமர் டிசீஸ் அப்படின்னார். ஆல்சைமர்னா ஞாபகம் மறதி, அதாவது ஞாபகமே இல்லை, எல்லாவற்றையும் மறந்து விட்டாங்க என் மனைவி, அவங்களனா அங்கே போய் பார்க்கணும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அப்போ இவங்க கேட்டாங்க, அப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் இருக்குமா, இல்லை அவள் மறந்துட்டா நான் யாருன்னே தெரியாது, ஆனாலும் நான் அவளோட போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்போ அவங்க பேண்டேஜ் எல்லாம் கட்டி முடிச்சாங்களாம், கட்டி முடிச்சுட்டு அந்த முதியவர் பார்த்து கேட்டாங்க, அப்போது அவங்க தான் மறந்துட்டாங்களே, நீங்கள் யாருன்னே தெரியாது, அவங்க எல்லாவற்றையும் மறந்துட்டாங்க ஆனாலும் நீங்கள் போய் உட்காடுறீங்களே, ஏன் இதனால் என்ன ப்ரோஜனம் இருக்குது, உங்களை நீங்கள் கணவன் கூட அவங்களுக்கு தெரியாது மறந்துட்டாங்களே. அப்போ இந்த முதியவர் சொன்னாரா, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாவற்றையும் மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவள் இன்னும் என் மனைவி தான், அதை நான் மறக்கவில்லை, அதனால் அவள் என்னை மறந்தாலும் நான் அவளை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன். ரொம்ப மூவ் ஆகிட்டாங்க. அவன் சொன்னதெல்லாம், வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு அன்பு தான் வேணும், நானே மறந்தாலும் என்னை மறக்காத ஒருவர் எனக்கு வேணும். இதே போல் இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாம் மறந்தாலும் நம்மை மறவாத தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஞாபகம் இல்லாமல் போகலாம், நம்ம வாக்கு திட்டங்களை குறித்தோ ஆண்டவர் திட்டங்களை குறித்தோ நமக்கு ஞாபகம் இல்லாமல் போகலாம், ஏன் நம்ம பிள்ளைகளை குறித்தே நம்ம மறக்கலாங்க, ஆனால் நம்மையும் சரி நம்ம பிள்ளைகளையும் சரி அவர்கள் பிள்ளைகளும் சரி நம்ம ஆண்டவர் மறப்பதில்லை. தாய் மறக்க முடியுமா, முடியாது, ஆனாலும் அப்படி அவர்கள் மறந்தாலும் நம் தேவன் நம்மை மறப்பதில்லை. இன்றைக்கு அவர் நிலைமையில் வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துவார். எதை குறித்தும் நீங்க கவலைப்படாங்க, நீங்களே மறந்தா கூட அவர் மறக்கவே மாட்டார். கண்களை போடும் நல்ல போதாவே, இந்த அருமையான நேரத்தில் கத்தமையை பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா கத்தரைங்களை மறந்து விட்டாரா, கத்தரைங்களை கைவிட்டாரா என்று இஸ்ரவேலர்கள் அழும்போது நீ சொன்னது ஒன்னே ஒன்றுதான், தாய் தன் பாலகனை மறக்க உண்டும், அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவனே இன்றைக்கு எங்களை குறித்த காரியங்கள் எல்லாம் நீ நினைவில் வைத்திருக்கிறேன், எல்லாமும் நினைவில் இருக்குது, உன்னுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறேன், எங்களுக்கான விஷயங்கள் எங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் எங்கள் தேவன் நீ நேர்த்தியாக செய்து முடிப்பீர், ஒரு நன்மையும் நீர் குறைவு வைக்க மாட்டீர் ராஜா. எங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், கிடைக்க வேண்டிய வேலைகள், வர வேண்டிய நன்மைகள், திறக்க வேண்டிய கதவுகள், அப்பா நடக்க வேண்டிய திருமணங்கள், பிறக்க வேண்டிய குழந்தைகள், கிடைக்க வேண்டிய சுகங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் செய்து முடிப்பீர் ராஜா. அப்பா எங்களை விட மாட்டீர், தாயோட குணாதிசயம் எப்படி போஷிப்பதோ எங்களுக்கு இந்த கொரோனாவின் மத்தியில நீர் எங்களை ஒரு குறையும் இல்லாமல் போஷிப்பீர், பார்த்துக் கொள்வீர். உங்க அன்பு மாறுவதல்ல, உண்மை விட்டு யாரும் எங்களை பிரிப்பதில்லை. இந்த வார்த்தைக்காக நன்றி, உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எல்லா துதிகன மகிமையும் ஒரு சுத்தரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.